நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட உவமை த பேரபிள் ஆஃப் ஃபீஸ்ட் இன்விடேஷன், இயேசுக்குரிய விருந்தினரை அழைக்கின்ற ஒரு உவமையை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்துல ஒரு உவமையை சொல்லி நாம் விருந்துக்கு யாரை அழைக்க வேண்டும், யாரை அழைக்கக்கூடாது, அல்லது எப்படிப்பட்ட விருந்து நாம் கொண்டாட வேண்டும் என்பதை இந்த உவமையின் வழியாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை விருந்து என்று நம்ம சொல்லும் பொழுதே நமக்கெல்லாம் தெரியும், நம்ம வீடுகளில் பிறந்த நாள் விருந்து, திருமண நாள் விருந்து, ஒரு புதிய வீடு வாங்கினால் அதற்கு ஒரு விருந்து, வீட்டில் விசேஷ பண்டிகை காலங்களில் விருந்து என நம்ம பல விருந்துகளை நாம் கொண்டாடுவது நம்முடைய பாரம்பரிய பழக்கம். இது எல்லா கலாச்சாரத்திலும் எல்லா தேசத்திலும் இந்த விருந்துக்கு மக்களை அழைப்பதும் விருந்து கொண்டாடுவதும் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு காரியமாக இருக்கிறது. அது இயேசுவின் காலத்திலும் இருந்தது. இன்னைக்கு தான் நம்ம ஒருவேளை விருந்துகள்லாம் அங்கங்கே நடக்குதுன்னு சொல்லி நம்ம வித்தியாசமாக நாம் உணர்கிறோம். ஆனால் இந்த நாட்களிலே விருந்து என்கிற பெயரில் பல தவறான காரியங்களும் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் விருந்தை குறித்து சொல்லும் பொழுது எப்படிப்பட்டவர்களை அங்கே அழைக்கிறோம், நாம் யாரை அழைப்போம்? முதலாவது சுருக்கமாக சொல்ல போனால் நம்ம அழைக்கிறவர்கள் ஒன்று நம்முடைய சிநேகிதர், இந்த வேத வசனத்தின்படி சகோதரன், நம்முடைய உறவினர், நம்மை நம்மோடு பழகுகிற அதாவது என்ன சொல்றது, ஐஸ்வர்யவான்கள், வசதி வாய்ப்பு மிக்கவர்களை நாம் அழைக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர்களை நீ அழைப்பதை காற்றிலும் நீ யாரை அழைக்க வேண்டும் என்று ஒரு பட்டியலை சொல்றார். ஏழை, ஊனர், சப்பானி, குருடர், அவர்களை நீ அழைப்பாயாக என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு நாம் அப்படி அழைக்கும் போது ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு என்ன சொல்லுகிறார், நீ நீ பாக்கியவானாக நீ மாறுவாய் என்று முதலாவது காரியம் சொல்றாரு. ரெண்டாவது சொல்றாரு, அவர்கள் உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டார்கள், ஆனால் நான் உனக்கு அதற்குரிய பதிலை, அல்லது நான் நீ உனக்கு அவர்களுக்காக செலவிட்டதை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதோடு கூட விட்டுவிடாமல் நீதிமானின் உயிர்த்தெழுதலில் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நித்தியத்தை கடைசி நாளையும் அங்கே நினைவுபடுத்துகிறார். இயேசுவானவர் இந்த உவமையை சொல்லுகின்ற பொழுது அவர் மரிக்கவும் இல்லை, உயிரோடு எழுந்திருக்கவும் இல்லை. ஆனால் அவர் ஊழியம் செய்யும் பொழுதே அவருடைய மரணமும், மரணத்தை தொடர்ந்து அவருடைய உயிர்த்தெழுதலும், அவருடைய இரண்டாவது வருகையும், மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவதும் ஆண்டவர் தீர்க்கமாய் ஆண்டவர் அறிந்திருந்தார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இரண்டாவது அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே நீதிமான்கள் உயிர்த்தெழும் பொழுது உனக்கு பதில் அளிக்கப்படும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, பல நேரங்களிலே நாம் இந்த மற்றவர்களுக்கு உபசரிப்பதை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நெகேமியா தீர்க்கன் மிக அழகாய் அதை சொல்லுகிறார். நெகேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. எப்படிப்பட்ட சம்பவம் என்று சொன்னால், அங்கே நெகேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அங்கே தேவ ஜனங்கள் எல்லாம் ஒன்றாக தேவனுடைய ஆலயத்திலே கூடி வருகிறார்கள். அங்கே மோசேயினுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவர்கள் படிக்கிறார்கள். அங்கே தண்ணீர் வாசலுக்கு அருகில் வந்து எல்லாரும் கூடியிருக்கும் பொழுது வேத வசனம் அங்கே சொல்லப்படுகிறது. அந்த வேத வசனம் சொல்லி முடித்தவுடன் மக்கள் எல்லாம் அந்த வேதத்தில் கூறப்பட்ட விளக்கம் கொடுக்கப்படுகிறது. மக்கள் எல்லாம் அங்கே அழுகிறார்கள். பார்த்தீங்கன்னா அங்கே 9வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபொழுது அழுதபடியினால் திருஷதா எனப்பட்ட நெகேமியாவும் வேதப்பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கம் காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்று சொல்கிறார். ஆவிக்குரிய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்பட்டவுடன் அவர்கள் மனம் குத்தப்பட்டு அங்கே ஜனங்கள் அழுகிறார்கள். அப்பொழுது அவங்க சொல்றாங்க, இது ஒரு மகிழ்ச்சியினால் நீங்கள் துக்கப்படக்கூடாது என்று சொல்லிவிட்டு அங்கே ஒரு விருந்தை குறித்து நமக்கு நெகேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் சொல்கிறார். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொடுமையானவைகளை புசித்து மதுரமானவைகளை குடித்து ஒன்றுமில்லாதவனுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பதே கர்த்தருடைய கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லி அங்கே முடிக்கிறார். பார்த்தீங்கன்னா அங்கே நெகேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்படுவது என்ன, செழிப்பானது நீ சாப்பிடு, மதுரமானது நீ உனக்கு குடித்துக்கொள், ஆனால் ஒன்றும் இல்லாதவனுக்கு உன்னுடைய பங்கை என்ன செய்ய வேண்டும், நீ கொடுக்க வேண்டும். ஒருவேளை நம்ம ஆவிக்குரிய வசனங்களை கேட்கிறோம், ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இருக்கிறோம், நம்ம பல நேரங்கள் வேத வசனங்களை கேட்டு நம்ம மகிழ்ச்சியோடு இருக்கிறோம், ஆனால் ஆண்டவுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அது ஆவிக்குரிய காரியங்களோடு இணைத்து இல்லாதவர்களை அல்லது ஏழை எளியவர்களை நாம் நம்மோடு கூட பங்கில் அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அதுதான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதற்குரிய உண்மையான பலன் என்று சொல்லி இங்கே முடிக்கிறார். ஒருவேளை நம்ம இந்த நாளில் சிந்திக்க தெரிந்து கொண்ட ஓமையில் சில காரியங்களை நான் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், முக்கியமாக நம்ம எதையெல்லாம் பார்க்கலான்னா, ஃபஸ்ட்டு வந்து விருந்தினரை நாம் எப்படி அழைக்க வேண்டும். அதில் விருந்தினரில் வந்து பார்த்திங்கன்னா மூணு காரியத்தை நாம் முதலாவது சுருக்கமாக சிந்திக்கலாம். முதலாவது நம்ம எதை நிறுத்த வேண்டும் அல்லது எதற்கு முதன்மை தன்மை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், நாம் சாதாரணமாக நம்முடைய உறவினரை நண்பரை அழைப்பதை நம்ம எப்படி வச்சுருப்போம், பிரதானமாக கொள்ளுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நீங்கள் பிரதானமாக வைக்காமல் நம்முடைய மனதில் அவர்களை குறித்த ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு எண்ணங்கள், என்னுடைய வீட்டு விருந்துக்கு யாரெல்லாம் வரணும்னு சொல்லி பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் நம்ம சிந்திப்பதை காட்டிலும் ஏழை எளிய மக்களை நம்ம சேர்க்க வேண்டும். வேதத்தில் ஒரு நல்ல ஓமை உண்டு, நல்ல சமாரியன். எப்படி நல்ல சமாரியனாய் மாறினான் என்று சொன்னால், அவன் புத்துயிராய் ஒரு மனிதனை கண்டான். அந்த மனிதனுக்கு எந்த உதவியும் இல்லை. உடனடியாக இவன் என்ன செய்கிறான், அந்த மனிதனுக்கு செய்ய வேண்டிய முதல் உதவி செய்கிறான். அவனை தன்னுடைய தன்னோடு கூட அவனை தூக்கி செல்லுகின்றான். அவனை கொண்டு போய் என்ன செய்கிறான், ஒரு விடுதியிலே விட்டு விடுகிறான். விட்டு விட்டு சொல்கிறான்னு என்ன சொல்கிறான், இவனுக்கு இந்த ரெண்டு பணத்தை கொடுத்து விட்டு இவனுக்கு நீ சிகிச்சை கொடு, இவனுக்கு தேவையானதை நான் திரும்ப வந்து கொடுக்கிறேன் என்று சொல்லி. இப்போ யோசித்து பாருங்கள், அந்த சூழ்நிலையில் அந்த சமாரியனுக்கு தெரியும், இவன் பிழைப்பானா பிழைக்க மாட்டானான் தெரியாது. அப்படியே இவன் பிழைத்தாலும் நான் இவனுக்காக செலவு செய்ததை இவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா என்று தெரியாது. மூன்றாவது காரியம், நான் இவனை தூக்கிச் செல்லுகிறேன், ஆனால் நான் எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நான் பயன்படுத்துகிறேன் என்று சொல்கிறான். எனவேதான் அவன் சாதாரண சமாரியன் நல்ல சமாரியனாய் மாறினான். ஆனால் நம்முடைய ஒவ்வொரு விருந்திலும் ஒவ்வொரு கிரியையிலும் நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது. இப்போ நல்ல சமாரியனிடத்தில் போய் கேட்டால் அவன் சொல்லியிருப்பான், அதனால் எனக்கு லாபம் ஒன்றும் இல்லை, நானும் மற்றவர்களைப் போல ஒதுங்கி போயிருக்கலாம், ஓரமாக சென்றிருக்கலாம், ஆனால் நான் ஏன் இவனை தூக்கிச் செல்ல வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய செயல்பாடுகள் அவனை நல்ல சமாரியனாய் மாற்றியது. காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகளை நாமே சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி அருமையான பவுலடியார் கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகிறார். கொரிந்து திருச்சபையில் ஒரு விருந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆகாரத்தை எல்லாரும் வைத்து மக்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருவருக்காக ஒருவர் காத்திருக்காமல் எல்லாரும் மனம் போல் சாப்பிடும் பொழுது, அப்பொழுது அங்கே பவுலடியார் அடுத்த முறை கொரிந்து திருச்சபைக்கு கடிதம் எழுதும்போது சொல்றாரு, நீங்கள் உங்களை நீங்களே சிந்தித்து நீங்கள் செயல்படுங்கள். உங்களுக்கு அருகில் ஒருவன் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறான், ஆனால் நீங்கள் வைத்திருக்கிற ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மனநிலை இல்லாமல் இருந்தால் உங்களுடைய ஆகாரத்தின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வாதத்தை என்ன செய்து விடுவீர்கள், இழந்து விடுவீர்கள் என்பதை அங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். ஒருவேளை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பார்வையில் நம்முடைய செயல்கள் அளவிடப்படும் பொழுது அது எந்த அளவுக்குள்ளால் அளக்கப்படும் என்று சொன்னால், நம்முடைய எண்ணங்களை சார்ந்ததாகத்தான் அளவிடப்படும். நம்முடைய செயல்பாடுகள் வெளியே மக்கள் பார்வையில் அது பிரதானமாக காரியம் காணப்பட்டாலும், தேவனுடைய பார்வையில் நம்முடைய எண்ணங்கள் வரையறுக்கப்படும் பொழுது அதற்குரிய பலனை நாம் பெறுவோம். இரண்டாவது காரியம், தேவன் விருந்தினரை விசாரிக்க அழைக்கின்றார். ஆண்டவர் அந்த பார்த்தீங்கன்னா அழைக்கின்ற விருந்தினரை நாம் அழைக்க வேண்டும். ஒரு பக்கம் இன்னாரை அழைக்க வேண்டாம் என்று சொன்னால், அவர்களுக்கு முதன்மை தன்மை கொடுக்காமல் நீ மற்றவர்களை அழைக்க வேண்டும், அந்த எண்ணங்கள் நமக்கு வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ அழைக்கணும், நம்முடைய நலத்திற்காக நாம் எப்படி செய்ய வேண்டும். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாம் ஒன்றுமில்லாதவர்களை அழைப்பது அவர்களுக்கு மாத்திரம் பிரயோஜனம் என்று நம்ம நினைக்கக்கூடாது, அது நமக்கும் ஒரு பிரயோஜனமாக மாறுது. எதனாலன்னு கேட்டால், ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவர்களுக்கு நீ எதை செய்கிறாயோ அதன் மூலமாய் நீ பாக்கியவானாய் மாறுகிறாய். அப்ப நான் பாக்கியவானாய் மாறுவதற்கு நான் என்னை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை அல்லது என்னை சுற்றிலும் இருக்கிறவைகளை நான் கவனிக்க வேண்டும். வேத வசனம் சொல்கிறது, ஆண்டவர் இதை ஒரு கட்டளையாக கொடுக்கவில்லை, மாறாக ஒரு அழைப்பாக சொல்லுகின்றார். ஒரு அழைப்பு கொடுக்கிறார், ஏழை எளியவனை நீ மறந்து விடாத என்று சொல்லி. சில விசேஷ காரியம் செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எப்படிப்பட்ட விசேஷ காரியம் என்று சொன்னால், திரும்பி யாரால் செய்ய முடியவில்லை என்று நினைக்கிறார்களோ அவர்களை நீ பார்த்து விட்டால் அவர்களுக்கு உதவி செய்யாமல் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லாதே. ஏனென்று சொன்னால், திரும்ப செய்பவர்களுக்கு சேவை செய்வது ஆசீர்வாதம் அல்ல. ஒரு இப்போ யோசித்து பாருங்கள், ஒருவனுக்கு நான் 100 ரூபாய் கொடுக்கிறேன், அவன் எனக்கு 100 ரூபாய் கொடுக்க முடியும் என்று சொன்னால், நான் இன்னொருவருக்கு அந்த 100 ரூபாய் கொடுக்காமல் நானே எனக்கு என்ன செய்ய முடியும், செலவழித்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒருவனால் மற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் இருந்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களிடத்தில் நாம் திரும்பவும் அந்த உதவியை எதிர்பார்ப்பது தேவனுடைய பார்வையில் அது ஒரு ஆசீர்வாதத்தின் வழி அல்ல, மாறாக அது ஒரு சாதாரண காரியம். ஆனால் திரும்ப செய்வதற்கு தகுதியற்றவர்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நாம் செய்கின்ற சேவைதான் இன்றைய சமுதாயத்திற்கு தேவை. தேவனுடைய பார்வையில் அது முழு ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொண்டு வருகிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதைதான் இயேசு கிறிஸ்துவானவர் மத்திய 25வது அதிகாரத்தில் 34, 35, 36 வசனங்களை சொல்லும் பொழுது ஆண்டவர் மிக அழகாய் சொல்லுவார், நான் பலவீனனாக இருந்தேன், நான் வியாதியாக இருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லிவிட்டு அன்னைக்கு நீங்கள் எனக்கு உதவி செய்தீர்கள் என்று சொல்லுவார். அப்போ அவர்களுக்கு அது புரியாது. இயேசுவானவர் தன்னை எப்படிப்பட்ட ஒரு மனிதனோடு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், இந்த சமுதாயத்தில் தாழ்ந்த நிலையில் உள்ள மக்களை அல்லது இந்த சமுதாயத்திலே வாழ்வதற்கு தகுதி இல்லாத மக்களோடு கூட தேவன் தம்மை இணைத்துக் கொள்கிறார். தேவ சிந்தை நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்குரிய கிருபைகளை கூட்டிக் கொடுக்கிறார். மாத்திரமல்ல, இந்த விருந்தில் நம்ம பார்க்கிற காரிய காட்சி என்னவென்று சொன்னால், தேவன் எதை நமக்காக அல்லது மற்றவர்களுக்காக வைத்திருக்கிறார். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யோவான் 14 அப்போது நீ பாக்கியவனாயிருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்று சொல்கிறார். இந்த 14வது வசனத்தில் அதில் 2 காரியத்தை சொல்கிறார். நமக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, உதவி செய்வதால் வருகின்ற ஒரு திருப்தி நமக்கு வருகிறது. இப்போ ஒரு உண்மையிலேயே ஒரு கடினமான ஒரு மனிதனுக்கு நம்ம உதவி செய்யும் பொழுது அந்த உதவி நமக்கு மன திருப்தியை அல்லது மன நிறைவை கொண்டு வரும். அதனால தான் நம்முடைய சூழ்ந்து நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்கள் உண்மையாகவே தேவையோடு இருந்தால், நம்மிடத்து கொடுப்பதற்குரிய கிருபை இருந்தால் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அது முதலாவது நமக்கு மன திருப்தியை கொடுக்கும். கொடுக்கிறவங்களுக்கு அந்த திருப்தியை அநேகர் அனுபவிப்பார்கள். ரெண்டாவதுக்காக பார்த்தீங்கன்னா, அது ஒரு நிறைவான ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கும். எப்படிப்பட்ட உணர்வுனா, நன்மை செய்து ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக வருகிற ஒரு நிறைவான ஒரு உணர்வு பார்த்தீங்கன்னா, அது மனதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவானவர் மிக அழகாய் சொல்கிறார், நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே நம்முடைய இருதயம் இருக்கிறது. இப்போ நம்ம பொக்கிஷத்தை நாம வைத்திருக்கும் போது நம்ம யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறோம். நம்ம ஏழை எளியவர்களுக்கெல்லாம் கொடுத்து வைக்கும்போது நம்முடைய பொக்கிஷம் எங்கே சேர்க்கப்படுகிறது, தேவனுடைய சமூகத்திலே சேர்த்து வைக்கப்படுகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து என்ன செய்வேன், உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று சொல்கிறார். நாம பரலோகத்தில் நம்முடைய நாமும் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று கூட சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவுடைய வருகை அதில் நம்ம நினைவு கூறும் பொழுது ஆண்டவர் பதிலளிக்கிறவராய் மாறுகிறார். ஒருவேளை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு ஒன்று திருப்தியை நன்மைகளை செய்யும் பொழுது நமக்கு ஆண்டவர் திருப்தியை தருகிறார். இன்னொரு திருப்தியான உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. மாத்திரமல்ல, ஒரு நிறைவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் மற்றவர்களுக்கு என்ன நடக்கிறது, நான் அவர்களுக்கு உதவி செய்வதனால் ஒருவேளை அவர்களால் எனக்கு எந்த திரும்பி நேரடியாக ஒரு உடனடியாக எதுவும் எனக்கு கொடுப்பதில்லை, ஆனால் தேவன் அதை கொடுப்பார். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் எதிர்பார்த்து மற்றவர்களுக்கு உதவி செய்வதை தவிர்த்து விட, நிறைய பேர் எப்படி உதவி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாங்கள் செய்கிற உதவி ஊருக்கே தெரியணும்னு சொல்லி எல்லாரும் கேட்டுக்கொள்ளுகிற வகையில் எல்லாருக்கும் தெரிகிற வகைகளில் உதவி செய்வார்கள். அப்படிப்பட்ட உதவிகள் தேவனுடைய பார்வையில் எந்த ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருவதில்லை, மாறாக அதை தேவன் விரும்புவதும் இல்லை. ஏழை எளியவர்களுக்கு அல்லது ஒன்றுமில்லாதவர்களுக்கு செய்வதை தேவன் கவனித்து கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ரெண்டாவது காரியம், இந்த விருந்து அப்படின்னு சொன்னால், அதை நம்ம இன்னொரு ஒரு கண்ணோட்டத்தில் சிந்திக்கும் பொழுது, விருந்தை ஒரு ஊழியமாக கூட நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஒரு ஊழியம் என்பது ஒரு விருந்து வீட்டிற்கு மக்களை அழைப்பதாகும். தேவன் அவருடைய பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மைக்காக நம்ம எல்லாம் என்ன செய்கிறார், மக்களை அழைத்து வர சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்திலே ஒரு பெரிய விருந்து ஒன்று ஆயத்தமாகிறது. அந்த விருந்துக்கு நாம் மற்றவர்களை அழைத்து வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்ப்பதுதான் அந்த ஊழியமாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மினிஸ்ட்ரி அல்லது ஊழியம் என்பது நான் எனக்காக செய்வதல்ல, நான் மற்றவர்களுக்காக செய்வதுதான் ஊழியம்.
அப்போ நான் இந்த விருந்தை எப்படி நான் கொண்டாட முடியும்? அந்த விருந்து எப்படி ஒருவர் விருந்து செய்யும் போது எப்படி ஒருவனை அழைத்து தன்னுடைய உச்சிதங்களை எல்லாம் அவர்களோடு பகிர்ந்து கொடுத்து அவர்களோடு மகிழ்ச்சியாக இருந்து எல்லா ஜனங்களோடு கூட அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய உச்சித தன்மையை காண்பிக்கிறானோ அதே போல தான் இந்த ஊழியத்தில் நீங்களும் நானும் அந்த விருந்தாய் விருந்தை கொண்டாட வேண்டும். பார்த்தீங்கன்னா இந்த விருந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது உபசரிப்பை பயன்படுத்த வேண்டும். நாம் பயன்படுத்துதல் என்று சொன்னால், நம்ம முதலாவது இந்த விருந்துக்கு மக்களை நம்ம அழைப்பதற்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், மற்றவர்களோடு கூட ஒரு நண்பர்களாக இருக்கணும். ஒரு மனிதன் இன்னொருவரோடு பழகுவதற்கு எந்த எனக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொன்னால் அவனோடு கடவுளே என்ன இல்லை, கடவுளுடைய கிருபை இல்லை. நம்ம மற்றவர்களை என்ன செய்யணும், உபசரிப்பதற்கு நாம் நம்மை படக்கி வைக்க வேண்டும். அப்போ நம்ம ஆண்டவருடைய அன்பை சொல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல, ஆண்டவருடைய சமூகத்திற்கு அவர்களை அழைத்து வருவதற்கு, நாம் இந்த விருந்துக்கு மக்களை அழைத்துவதற்கு நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும். ரெண்டாவது காரியம், நம்மை சுற்றிலும் உள்ள மக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் குறைந்து வருகிற காரியம் என்னவென்று சொன்னால், நமக்கு அருகில் உள்ளவர்களை யாருமே புரிந்து கொள்வதில்லை. இன்னைக்கு மேலை நாடுகள், நம்முடைய நாடுகள்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் யார் இருக்கா என்பதை கூட நம்ம பல நேரங்களில் அறிய விரும்புவதில்லை, அவர்களோடு கூட நேரம் செலவிட விரும்புவதில்லை. இப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாய் சமுதாயங்கள் எல்லாம் கூட்டு குடும்பங்கள் தனி குடும்பங்களாய் மாறி, தனி குடும்பங்கள் இன்னைக்கு தனித்து விடப்பட்ட குடும்பங்களாய் மாறிடுச்சு. இன்னும் வரும் காலங்கள் எப்படி இருக்கும் என்று தெரியல. ஆனால் நம்மை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை நாம் பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். ஆனால் இந்த உபசரிப்புல விருந்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்மை சுற்றிலும் உள்ள மக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பார்த்தீங்கன்னா, அவர்களுக்காக நேரம் செலவிட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் நேரம் செலவிட யாருமே விரும்ப மாட்டாங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுவதற்கு கூட இன்னைக்கு நிறைய பேர் என்ன இல்லை, ஆயத்தமாக இல்லை. ஆனால் நாம் மற்றவர்களுக்கு நேரத்தை செலவிட வேண்டும். அப்புறம் மற்றவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல தான் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா என்ன புரிஞ்சுக்கல, எங்கள் அம்மா என்ன புரிஞ்சுக்கல, என் சகோதரன் என்னை புரிந்து கொள்ளவில்லை, நண்பன் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் ஆசிரியர் என்னை புரிந்து கொள்ளவில்லை, நான் இந்த உலகத்தில் வாழ்வதை காட்டிலும் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் குறைந்து கொண்டே போகிறார்கள். உண்மையான விருந்து என்னென்னா, நம்ம யாரை அழைக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஊழியத்தில் நம் யாரை ஆண்டவருக்குள்ள வழி நடத்த வேண்டுமோ, அவர்களை யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய குறைவுகள் என்ன, அவர்களுடைய கண்ணீர் என்ன, அவருடைய உண்மையான பிரச்சனை என்ன, அவருடைய நம்பிக்கை என்ன, இதையெல்லாம் நாம் கேட்பதற்கு நம்முடைய காதுகள் தெளிவாய் திறந்திருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் நம்மை மூடி வைத்து கொண்டு நம்ம சொல்கிறோம், இந்த உலகத்தில் யாருமே ரட்சிக்கவே பட மாட்டாங்க போல தெரியுதுன்னு சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியம் செய்த காலத்தில் பாருங்கள், இயேசுவானவர் தேடி வந்தவர்களை, குறைவோடு வந்தவர்களை, அவருடைய மன பாரத்தோடு வந்தவர்களை அவர் அன்போடு ஏற்றுக்கொண்டார். அவருடைய பாரத்தை கூர்ந்து கவனித்து கேட்டார். அநேகர் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டானது. அநேகர் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். மூணாவது காரியம் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஊழியம் எப்படிப்பட்டது, ஒரு விருந்து வீட்டுக்கு அடைக்கின்ற ஒரு பணியாக இருக்குன்னு சொன்னேன். நம்ம மற்றவர்களுக்காக என்னை பயன்படுத்துவதற்காக நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீர் என்னை பயன்படுத்தும் அப்படின்னு சொன்னால், நான் ஒருவேளை மற்றவர்களுடைய வாழ்க்கையில் பங்கு பெறுவதற்கு நீர் வழிவாசல்களை திறந்தருளும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கணும். நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், நம்ம நம்முடைய ஜெபம்லாம் நல்லாயிருக்கும், எனக்காக என்னுடைய குடும்பத்திற்காக என்னுடைய வேலைக்காக என்னுடைய திருச்சபைக்காக ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளே நம்ம வந்துடும். ஆனால் ஆண்டவரே, உம்மை அறியாத மனிதனை நான் சந்திப்பதற்கு எனக்கு என்ன தாரோ, அவனுடைய வாழ்வில் நான் பங்கு பெறுவதற்கு நீர் என்னை பக்குவப்படுத்தும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நமக்கு ஆண்டவர் சூழ்நிலைகளை காட்டுவார். நம்முடைய வெறுமையை எல்லாம் அவர் அகற்றிவிட்டு ஆண்டவர் நம்மை என்ன செய்வார், பலப்படுத்துவார். தேவனை பார்க்கும்போது அவருடைய கரம் என்ன செய்யும், நம்மை நடத்த ஆரம்பிக்கும். நம்ம எங்கே போகணும், யாரை சந்திக்கணும், என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் வெளிப்படுத்துவார். பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், நான் யாருக்கு போய் ஊழியம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறோம். நம்ம யாருக்கும் நம்மளா ஊழியமே பண்ண முடியாது. நம்ம ஆண்டவரத்தை இவ்வளோதான் ஜெபிக்க முடியும், ஆண்டவரே நீ என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போவார். யாரிடத்தில் பேச சொல்கிறாரோ, என்ன பேச வேண்டுமோ அதை தேவ ஆவியானவர் பேசுவார். அதுதான் ஊழியம். அப்போ இந்த விருந்துக்கு அழைப்பு என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், நான் மற்றவர்களை அழைப்பதற்கு ஆண்டவரே அந்த அந்த உன்னதமான கிருபையை நீர் தாரும் என்று சொல்லி நான் ஜெபிக்க வேண்டும். அப்ப நம்முடைய ஊழியத்திற்காக அனுதினமும் நம்ம ஜெபிக்கின்ற காரியம் என்னவா இருக்கணும் கேட்டார், ஆண்டவரே நான் மற்றவர்களை மற்றவர்கள் வாழ்க்கையிலே பங்கு பெறுவதற்கு, மற்றவர்கள் வாழ்க்கையை சந்திப்பதற்கு நீர் சாக்கியத்தை ஏற்படுத்தி தாரும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மற்றவர்கள் வாழ்க்கையில நம்ம முதலீடு செய்ய வேண்டும். முதலீடுனா எப்படி, இன்னைக்கு நிறைய பேர் நம்ம முதலீடு செய்யறோம், நிறைய பணம் இருந்தா என்ன பண்ணுவோம், ஒன்று பேங்க்ல போட்டு வைப்போம், இன்னொன்று இன்சூரன்ஸ் கம்பெனில போட்டு வைப்போம், இன்னொன்று என்ன பண்ணுவோம், ஒருவேளை நிலம் வாங்கி வைப்போம். எதற்காக? ஒரு 10 வருஷம் அல்லது 20 வருஷத்துக்கு பிறகு பல மடங்காக அது வளர்ந்திருப்பதை பார்த்து நான் என்ன செய்வேன், மகிழ்ச்சியோடு அதெல்லாம் அனுபவிப்பதற்கு நம்ம முதலீடு செய்கிறோம். இந்த உலகத்தில் நிறைய பேர் முதலீடு செய்தவர்கள் அதை அனுபவிக்காமலே இந்த உலகத்தை விட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து எங்க முதலீடு செய்தோன்னு கூட தெரியாது, அவ்வளவு சொத்துக்கள் இருக்கும், அதை அனுபவிக்காமல் இந்த உலகத்தை விட்டு போய்விடுவார்கள். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லிட்டு பாருங்க, நீ விருந்து செய்யும் போது யாரை அழைச்சிட்டு வரணும், யாரால உனக்கு திரும்ப தர முடியாதோ அப்படிப்பட்ட மக்களை நீ அழைச்சிட்டு வந்தா அவர்களுக்கு நீ விருந்து கொடுக்கும் போது ஆண்டவர் அவருடைய வருகையில் அவர் என்ன சொல்வாரு, நீதிமான்கள் உயர்த்தெழுதல் நான் உனக்கு பதில் செய்வேன். அப்போ ஆண்டவர் நீதிமானின் உயர்த்தெழுதல் நாளில் நம்ம போய் நிற்கும் போது ஆண்டவர் நமக்கு ஏதாவது ரிட்டர்ன் கொடுக்கணும்னா இந்த உலக வாழ்க்கை காலத்தில் நம்ம என்ன செய்திருக்கணும், யாருக்காவது உதவி செய்திருக்க வேண்டும், யாருக்காவது நம்ம பிரயோஜனமாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில். அப்போ நம்முடைய உதவிகள் எல்லாம் தேவனால் கணக்கிடப்படுகிறது, நம்முடைய உதவிகள் எல்லாம் தேவனால் அதை என்ன செய்யப்படுது, சேமித்து வைக்கப்படுகிறது. இன்னைக்கு நம்ம அக்கௌண்ட் சிஸ்டம் கூட என்ன செய்யலாம், மனிதனை ஏமாத்தி போறோம். இன்னைக்கு நிறைய முதலீடு பண்ணவங்கலாம் பார்த்தீங்கன்னா முதலீடு நிறுவனங்கள் மூடினதும் முதலீடு பண்ண பணம் அதோடு போனது. ஆனால் தேவன் உண்மை உள்ளவர், அவரிடத்தில் நாம் முதலீடு செய்யும் பொழுது அவைகள் எல்லாம் ஒரு நாள் என்ன ஆகாது, அது ஏமாற்றப்படாது. மாறாக ஆண்டவர் அவருடைய வருகையின் நாளில் அவர் நமக்கு என்ன செய்வார், நம்ம எதையெல்லாம் செய்தோமோ அவர் திரும்ப நமக்கு தருவார். அப்போ நாம நம்முடைய வாழ்க்கையிலே முதலீடு செய்வது அவசியமாக இருக்குது. அதனாலதான் வேதத்தை ஒரு வசனம், உன் வார்த்தை என்னுடைய ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல போடு, அநேக நாட்களுக்கு பின்பு என்ன கிடைக்கும், அதனுடைய பலனை காண்பாய். ஒருவேளை உடனடியாக பலன் கிடைக்காது, நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கலாம், மற்றவர்களுக்கு நம்மாலான உதவி செய்யலாம், நம்ம மற்றவர்களுக்கு ஆறுதலாக பேசலாம், நாம் மற்றவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லலாம். இதுக்கெல்லாம் பலன் எங்கே கிடைக்கும், ஆண்டுடைய வருகையின் நாளில் அவர் நமக்கு தருவார். ஒருவேளை நம்ம திருச்சபையோ நம்முடைய சொந்த பந்தங்களோ நம்முடைய நண்பர்களோ நமக்கு இதுக்கு பதில் செய்ய மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, திருச்சபைக்காக நான் நல்லா ஓடினேன் ஆனால் யாருமே என்னை கண்டுக்கவில்லை. கவலையே பட வேண்டாம், நீ தேவனுக்காக சிந்தின கண்ணீரும் தேவனுக்காக நீ ஓடின ஓட்டத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். இதுதான் இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்ய வேண்டிய முதலீடு. இன்னைக்கு நாம் முதலீடு செய்ய ஆண்டவர் நம்மை அடைக்கின்றார். ஒருவேளை நம்ம ஆண்டவருக்காக செய்யும் போது அவைகள் எல்லாம் கணக்கிடப்படும். ஒருவேளை சுருக்கமாக இந்த விருந்து என்கிற ஊழியத்தை சொல்லணும்னா, முதலாவது நாம் கேட்கணும், ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும் அதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும், மூன்றாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நான்காவது நாம் அன்பு கூற வேண்டும், ஆறாவது நம்மிடத்தில் இருக்கிறதை, அஞ்சாவது பகிர்ந்து கொடுக்க வேண்டும், ஆறாவது நம்மால் முயன்ற அளவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் பயன்படுத்த வேண்டும். இதுதான் ஆண்டவர் நமக்கு தந்த உண்மையான ஒரு ஊழியம், அல்லது இதுதான் ஒரு மிஷன். ஒருவேளை இயேசுவானவர் இந்த ஊமையை சொல்லும் பொழுது ஆண்டவருடைய மனதில், நீ விருந்து செய்வது நல்லதுதான், ஆனால் உன் விருந்து பிரயோஜனமுள்ள ஒரு விருந்தாக மாற வேண்டும் என்று சொன்னால் நீ செய்ய வேண்டிய காரியம் இது என்று கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை அன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தில் நம்ம செய்கின்ற ஊழியம் உண்மையாகவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கணும்னா, நம்முடைய ஊழியத்தில் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, முதல்ல நம்ம நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும், உபசரிப்பை புரிந்து கொள்ள வேண்டும், சுற்றி உள்ள மக்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது உபசரிப்பை பயன்படுத்த வேண்டும், சுற்றி உள்ள மக்களை புரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் வாழ்க்கையில் நாம் பங்கு பெறுவதற்கு ஜெபிக்க வேண்டும், மற்றவர்கள் வாழ்க்கையில் நாம் முதலீடு செய்து வைக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் நம்மால் முடிந்த அளவிற்கு நம்மை நாம் இதிலே பயன்படுத்த வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு பயன்படுத்துகிறோமோ அதிலே கர்த்தர் அதற்குரிய பலனை அவர் தருவார். ஒருவர் கூட ஆண்டவருக்காக எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஆண்டவர் மறக்கின்ற தேவன் அல்ல, மாறாக ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓமையில் இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை, ஒரே ஒரு காரியம் தான் ரொம்ப முக்கியமான காரியம், அதை நம்ம சிந்திக்க போகிறோம். அது என்ன காரியம்னு பார்த்தீங்கன்னா, அந்த 14வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது நீ பாக்கியவனாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், உனக்கு பதில் செய்யப்படும். பாத்தீங்கன்னா இதுல ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு, இதை ஆங்கில வேதாம் சொல்லுது, God will give his reward. ரிவார்ட் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லலாம், ஆண்டவர் நமக்கு அதற்குரிய பலனை கொடுப்பார். இப்ப எப்படி ரிவார்ட் அப்படின்னு சொன்னா, இதை நம்ம வேதத்துல பல கோணங்களை பார்க்கலாம். 30 நாள் வேலை செய்கிறவருக்கு இல்ல 30 நாள் வேலை செய்கிறவர்களுக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு வர்ற ஊதியமும் ரிவார்ட். அதே போல ஒரு வெற்றி பெற்ற வீரனுக்கு கொடுக்கப்படுகிற பரிசு ரிவார்டு. அதே போல நம்முடைய எல்லா பிரயாசங்களிலும் நாம் பெற்றுக் கொள்ளுவது நமக்குரியது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்ததுக்குரியதை நான் பதில் செய்வேன் என்று சொல்கிறார். இப்ப பதில் செய்தல் அப்படின்னு சொன்னா, கொடுத்ததை அப்படியே திரும்ப கொடுப்பது மனிதன். இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா மொய் எழுதுவாங்க, அப்புறம் அந்த வீட்டு கல்யாணமோ ஒரு விசேஷம் வந்துவிட்டா மொய் புக்கை திரும்பி பார்ப்பாங்க. அவர் 20 வருஷத்துக்கு முன்னே 50 ரூபா மொய் எழுதிப்பார். 20 வருஷம் கடந்த பிறகு இவர் என்ன பண்ணுவார், போயிட்டு அதே போல ஒரு 50 ரூபா எடுத்து மொய் எழுதிடுவார். கேட்டால் என்ன சொல்லுவார், இது ஒரு வட்டி இல்லாத கடன். அன்னைக்கு அவர் ஒரு 50 ரூபா எழுதினார். அன்னைக்கு 50 ரூபா எழுதினவருக்கு 5 ரூபா சாப்பாடு செலவாயிருக்கும். இன்னைக்கு 50 ரூபா எழுதிட்டு 500 ரூபா சாப்பாடை சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ இப்படி வந்து ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் உனக்கு ரிவார்டு கொடுப்பேன். வேதம் சில ரிவார்டு எல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட ரிவார்ட்ஸ் எல்லாம் வேதம் நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், நம்ம பார்க்குறோம். முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். ஜீவ கிரீடம் ஆண்டவருக்காக, ஆண்டவர் ஓடுகிறவர்களுக்கு ஆண்டவர் முதலாவது தருகிற பொக்கிஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜீவ கிரீடம் பெறுவான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இதை இந்த ரிவார்டு யாருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த ஜீவ கிரீடம் தேவனோடு நெருக்கமாக நடக்கிறவர்களுக்கு வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் பார்க்கிறோம், அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 4 ஜீவ கிரீடம், அதாவது நித்திய நித்திய காலமாய் ஜீவனோடு இருப்பதற்கு ஆண்டவர் அவனுக்கு தருகிற கிரீடம் தான் ஜீவ கிரீடம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவர் அது எப்படி பார்த்தீங்கன்னா, தேவனை ஆமாம் முழு மனதோடு நேசிக்கிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தங்களையே தேவனுக்காக அர்ப்பணித்தவர்களுக்கு ஆண்டவர் தருகின்ற பரிசு ஜீவ கிரீடம். அப்போ அந்த ஜீவ கிரீடத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், அதை பெறுவதற்கு நம்ம இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். என்ன காரியம் செய்யலாம், தேவனுக்கு நெருக்கமாக வாழும் ஒரு வாழ்க்கை தான் ஜீவ கிரீடத்தை நமக்கு சொந்தமாக்கி தரும். தேவனுக்காக ஒரு மனிதன் வாழ்ந்தால் தேவன் அவனுக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். இந்த உலகத்தில் எத்தனை வருடம் நம்ம வாழ்கிறோமோ அந்த வாழும் காலத்தில் நாம் தேவனுக்காக வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை தேவனுடைய சமூகத்தில் அது கணக்கெடுக்கப்படுகிறது. அதற்கு பலன் ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பவுல் அடியார் 2 கொரிந்தியர் 9:25 சொல்றாரு, அழியாத கிரீடம் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். 2 கொரிந்தியர் 9:25 நம்ம பார்த்தோன்னா, அழியாத கிரீடம் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க 1 கொரிந்தியர் 9:25 இங்க பாத்தீங்கன்னா, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றையும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடம், அழியாத கிரீடத்தை நாம் பெறுகிறோம். அப்போ அழிவில்லாத கிரீடம் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், நாம் அதற்காக நம்மை நாம் என்ன செய்ய வேண்டும், டிசிப்ளின் பண்ணணும். நம்மை நாம் அதற்காக நாம் என்ன செய்யணும், நம்ம பக்குவப்படுத்த வேண்டும். பவுல் இந்த இடத்துல எதை சொல்லிட்டு சொல்கிறாருன்னா, பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தயத்தினுடைய பொக்கிஷத்தை பெறுவான் என்று நீங்கள் அறியீர்களா. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்கள். அப்போ பந்தயத்தில் ஓடி வெற்றி பெறுகிறவன் எப்படி இருப்பான்? அவன் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாயும் எல்லாவற்றிலேயும் அவன் தன்னை என்ன செய்வான்? பக்குவப்படுத்துவான். இன்னைக்கு எப்படி ஒரு விளையாட்டு வீரன் தன் விளையாட்டில் வெற்றி பெறுவதற்கு தன்னை எவ்வளவு தன்னை பாதுகாத்துக் கொள்கிறானோ, அதே போல ஒருவன் அழியாத கிரீடத்தை தேவன் தர ஆயத்தமாக இருக்கிறாரே, அதை பெறுவதற்கு இந்த உலகத்தில் அவன் கிறிஸ்துவை போல பேசுகிறவனாய், கிறிஸ்துவை போல சிந்திக்கிறவனாய், கிறிஸ்துவை போல பரிசுத்தமாய் நடக்கிறவனாய் இந்த உலக வாழ்க்கையில் தன்னை என்ன செய்ய வேண்டும்? வாழ பழகி கொள்ள வேண்டும். நம்ம நினைக்கலாம், பிரதர் மற்றவங்களாம் அப்படி வாழலை, மற்றவங்களாம் மனம் போல வாழ்கிறாங்க, மற்றவர்களை குறித்து நமக்கு கவலை இல்லை. நாம் அழியாத கிரீடத்தை பெறுவதற்கு நீங்களும் நானும் எப்படி ஒரு நல்ல விளையாட்டு வீரன் தன்னை எப்படி இச்சை அடக்கமாய் தன்னை எப்படி காத்து கொள்கிறானோ, அதே போல் நீங்களும் நானும் காத்து கொள்ள வேண்டும். நம்ம நிறைய நேரங்களில் நம்முடைய தவறுகளை என்னென்னா மற்றவங்களை பார்த்து என்ன செய்து விடுகிறோம், அவர் அப்படி பண்ணார், இவர் அப்படி பண்ணார், நான் ஏன் அப்படி செய்யக்கூடாது? ஆனால் தேவன் அதை கேட்க மாட்டார். ஓட்டப்பந்தயம் ஓடுறவன் பக்கத்தில் இருக்கவன் நல்லா ஓடலைன்றதுக்காக ஓடாமல் இருப்பானா? அப்படி நல்லா ஓடலைன்னா பரிசு பெற முடியுமா? ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவனுடைய நோக்கமெல்லாம் என்ன? பக்கத்து ஓடுகிறவன் எனக்கும் அவனுக்கு என்ன இல்லை, சம்மந்தம் இல்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் வெற்றி பெற வேண்டும் என்கிற வேகத்தில் எப்படி ஓடுகிறேனோ அதே போல ஓடுகிறவன் தான் என்ன எதை பெறுகிறான் என்று சொன்னால், அழியாத கிரீடத்தை பெறுகிறான். மூன்றாவதாக வேதம் ஒரு வசனம் சொல்கிறது, 1 தெசலோனிக்கேயர் 2:19 ஒரு மகிழ்ச்சியின் கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஒரு மகிழ்ச்சியின் கிரீடம் பரிசாக இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். உங்களை நான் தேவ சமூகத்தில் பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியின் கிரீடத்தை நான் என்ன செய்வேன்? பெற்றிருப்பேன் என்று சங்கீதக்காரன் இங்கே அருமையான பவுலடியா சொல்கிறார். ஒருவேளை ஒரு மனிதனை கிறிஸ்துவண்டை நடத்துவது அதுதான் மனிதனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதை காட்டிலும் மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் மனிதன் மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டால் அற்பமான மகிழ்ச்சியை எல்லாம் நிரந்தரமான மகிழ்ச்சி என்று தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறான். ஆனால் தேவன் அண்டை ஒரு மனிதனை நடத்துவதை காட்டிலும் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒன்றுமே இல்லை. அப்படி ஒருவன் நடத்தும் பொழுது வேதம் என்ன சொல்லியது பார்த்தீங்கன்னா, அந்த நம்பிக்கையை நாம் அந்த மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அந்த மகிழ்ச்சி நமக்கு வருகிறது. ஆண்டவரை குறித்த காரியத்தை நம் மற்றவர்களுக்கு சொல்ல சொல்ல நமக்கு மகிழ்ச்சி நிறைந்து கொண்டே இருக்கிறது. வேதம் மிக அழகாக சொல்கிறது, விதைக்கிறவன் அறுவடையில் மகிழ்ச்சி அடைவான். இப்போ நம்ம விவசாயம் செய்கிறவர்களுக்கு தெரியும், நம்ம விதைச்சா அது வளர்ந்து வரும்பொழுது நமக்கு என்ன இருக்கும்? மகிழ்ச்சி இருக்கும். எதனாலனா நம்ம விதைத்ததினுடைய பலனை காண்புகிறோம். ஒரு மனிதனை கிறிஸ்துவ அன்றை நடத்தும் பொழுது அவன் பரலோக ராஜ்யத்தில் வந்து நிற்கும்போது நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும். அந்த மகிழ்ச்சியின் கிரீடத்தை நாம் பெறுகிறோம் என்று சங்கீத இங்கே அருமையான பவுலடியா நமக்கு சொல்லுகிறார். அதுல ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 15:10 மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் எங்க நடக்குது? பரலோகத்தில் என்ன நடக்குது? மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒரு மனிதன் ஆண்டவரை சொந்த இரட்சகராய் அறிக்கை செய்யும் பொழுது சந்தோஷம் திருச்சபையில் மாத்திரம் இல்லை, குடும்பத்தில் மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தில் என்ன நடக்கிறது? சந்தோஷம். எனவேதான் இங்கே பவுல் சொல்லும் பொழுது அதை மகிழ்ச்சியின் கிரீடம் என்று சொல்லுகிறார். அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒன்றுமே இல்லை. ஒருவேளை நமக்கு அந்த மகிழ்ச்சியின் கிரீடம் வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் பலரை ஆண்டவர் அண்டை நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம நினைக்கலாம் நம்முடைய வாழ்க்கையினால் நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லி, ஆனால் நம்மால் அநேகரை ஆண்டவர் அண்டை நடத்த முடியும். இந்தியாவில் பாகிஸ்தான் அந்த பஞ்சாபில் ஊழியம் செய்த தத் என்கிற ஒரு தேவ மனிதர் இருந்தார். அந்த மனிதன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த காலத்தில் மிஷினரிகள்லாம் வந்தாங்கன்னா ஒரு வீட்டில் தங்குவாங்க, அந்த வீட்டை சுற்றிலும் ஒரு பெரிய பாதுகாப்பு எல்லை போல் ஒரு பெரிய காம்பவுண்ட் சுவர் கட்டிட்டு நடுவில் இருப்பாங்க. முதல்ல கொஞ்ச காலம் ஊருக்குள்ளே போய் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லுவார்கள். யாராவது இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவங்கள கொண்டு வந்து அவங்களோட கூட சேர்த்து வைத்துக் கொள்வார்கள். காரணம் என்ன? ஊருக்குள்ள மக்கள் அவங்கக்கிட்ட பல விதமாக கேள்விகளை கேட்டு துன்புறுத்துவார்கள் என்று பயந்து அவர்கள் என்ன செய்வார்கள்? பாதுகாப்பார்கள். அப்போது ஒரு நாள் ஒரு மனிதன் அந்த மிஷினர் இடத்துல வந்து கேட்டார், ஐயா எனக்கு நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் சொல்லுகின்ற அந்த கிறிஸ்துவை நான் அதிகமாய் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லி. அப்போ அந்த மிஷினரி நினைத்தாராம், இந்த மனிதனுக்கு நம்ம ஞானஸ்நானம் கொடுத்தா ஊரில் இருக்கவங்களாம் இவனை என்ன நினை இவன் எப்படி கேள்வி கேட்டால் இவனால் என்ன செய்ய முடியும், அவன் ஒரு படிப்பறிவு இல்லாதவன், ஆள் ரொம்ப ஒரு ஒல்லியான குறுகின ஒரு என்ன சொல் ஒரு ஒல்லியான மனிதன், தாழ்ந்த இனத்தை சார்ந்தவன், அதிகமாய் ஒரு தெளிவில்லாத ஒரு மனிதனாக இருந்தான். ஆனால் மிஷினரி கிட்ட அவன் வந்து கேட்டதும் மிஷினரி ஒன்றும் ரிஃப்யூஸ் பண்ண முடியல, அவனுக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்தாரு. அவன் என்ன செய்தான் நேர, அப்போது மிஷினரி சொன்னார் எங்களோடு கூட நீ தங்கியிரு. அந்த மனிதன் சொன்னால் இல்லை நான் என்ன செய்கிறேன், எங்கள் ஊருக்கு போகணும்னு சொல்லி ஊருக்கு போனான். ஒரு 10 நாளைக்கு பிறகு அவனுடைய மனைவி 2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்தான். இவர்களுக்கும் ஞானஸ்நானம் கொடு, இவர்களும் நான் கண்ட இயேசுவை இவர்களும் என்ன செய்கிறார்கள் விசுவாசிக்கிறார் என்று சொன்னார். அப்போ அந்த மிஷினரிக்கு கொஞ்சம் ஒரு பக்கம் பயம், சரி இருந்தாலும் அவங்களுடைய விசுவாசத்தை கண்டு ஞானஸ்நானம் கொடுத்தார். ஞானஸ்நானம் கொடுத்ததும் அவர்கள் எல்லாம் எங்களோடு கூட நீங்கள் தங்கியிருங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த தத் சொன்னார் இல்லை நான் போய் என்ன செய்யணும், என் இன மக்களுக்கெல்லாம் ஆண்டவரை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் போய்விட்டார். போயிட பிறகு பார்த்தீங்கன்னா சில காலங்களுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நிறைந்த காலம், அவர் தன் இன மக்கள் எல்லாரையும் ஆண்டவருக்குள்ளே சொன்னார். கடைசியாக அவரை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சாங்க, நீ இந்த இயேசுவை மறுதளித்து விடு, இல்லை என்று சொன்னால் உன்னை கொண்டு விடுவோம் என்று சொல்லி. ஆனால் அவர் சொன்னார் நான் மறுதளிக்க மாட்டேன், அந்த இயேசுவை நான் நேசிப்பது உண்மை, அவர் தான் உண்மையான தேவன் என்று சொல்லி. அவர் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு ஆள், 10 பேர், 100 பேர், 1000 பேர் அல்ல, பல லட்சக்கணக்கான மக்கள். அவருடைய ஊழியத்திற்கு பிறகுதான் சாது சுந்தர் சிங் வந்து என்ன செய்கிறாரு, பாகிஸ்தான் அந்த பஞ்சாப் மாகாணத்தினுடைய மேற்கு எல்லை அப்புறம் அந்த கிழக்கு எல்லைகளில் ஊழியம் செய்தார். அப்போது சாது சுந்தர் சிங் வருவதற்கு முன்பதாக பாதைகளை எல்லாம் ஆயத்தப்படுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தத் என்கின்ற ஒரு தேவ மனிதர். அவரை குறித்து அதிகமாய் வரலாற்று புத்தகங்கள் சொல்லவில்லை, ஆனால் அவர் ஆண்டவருக்காக செய்த ஊழியங்கள் பல லட்சக்கணக்கான மக்களை கிறிஸ்துவனை நடத்தினார். ஒருவேளை பரலோக ராஜ்யத்தில் வந்து நிற்கும் பொழுது அவருக்கு என்ன சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்க, எவ்வளவு பேரை நான் ஆண்டவருக்குள் நடத்தினேன், அந்த மகிழ்ச்சியின் கிரீடம். அதை தான் ஒருவேளை இன்னைக்கு யாருமே அதை நம்ம மறந்து விடலாம், மக்கள் நம்ம செய்த ஊழியத்தையும் நம்ம செய்த மற்றவர்களுக்கு நாம் செய்த உதவிகளை மறந்து விடலாம். ஆனால் பவுல் சொல்றாரு அன்றைக்கு அந்த மகிழ்ச்சியின் கிரீடம், அந்த தேவ சமூகத்தில் உங்களை பார்க்கும்போது சொல்லுங்க, நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள், அதை பார்ப்பது தான் எனக்கு மகிழ்ச்சி என்று சொல்கிறார். நான்காவதாக நாம் வேதத்தில் பார்க்கிற இன்னொரு கிரீடம் நீதியின் கிரீடம் என்று அருமையான பவுலடியார் தீமோத்தேயுக்கு சொல்றார். 2 தீமோத்தேயு 4:6 பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 4:6 பார்க்கிறோம். 6, 7, 8 பார்க்கும்போது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எனக்காக நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றார். ஒருவேளை நீதியின் கிரீடம் என்று பவுல் சொல்லுவது என்னவென்று சொன்னால், தேவனுக்காக நான் உண்மை முத்தமாக ஓடினதை தேவன் கனப்படுத்துவார், அதைதான் நீதியின் கிரீடம் என்று சொல்கிறார். பார்த்தீங்கன்னா எனக்கு மாத்திரமல்ல அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருவார். இப்ப பார்த்தீங்கன்னா இந்த நீதியின் கிரீடம் அப்படின்னு சொன்னா அதை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும்னா, முதலாவது நான் விசுவாசத்தோடு நல்ல போராட்டத்தை போராட வேண்டும், என் வாழ்க்கையை முழுவதுமாய் என்ன செய்ய வேண்டும், எனக்குள்ள எல்லாவற்றையும் பான பலியாக நான் என்ன செய்ய வேண்டும், ஊற்றிவிட வேண்டும். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற அநேக காரியங்கள் நம்மளால் விடவே முடியாதுன்றோம். ஆனால் பவுல் சொல்றார் எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன், தேகத்தை விட்டு பிரியும் நேரம் அது, என் பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் என்று சொல்றாரு. ஒருவேளை என்னை அப்படியே தண்ணியை போல மாத்தி ரோட்ல ஊத்துனா அது ரோடோட ஓடுகின்ற ஒரு நதியாக இருக்கும். அது மாத்திரமல்ல அவர் சொல்றாரு பாருங்க, என்னை நான் முழுவதுமாய் அர்ப்பணித்து கடைசுவரை விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதுதான் ரொம்ப முக்கியம், சண்டை போடுவது முக்கியம் அல்ல, சண்டையில் நான் விசுவாசத்தை காத்துக்கொள்வது. தாவீது கோலியாத்துக்கு எதிரில் நிற்கும் போது அவன் சொன்ன வார்த்தைகள் முக்கியம் அல்ல, அவருடைய விசுவாசம், என் தேவன் என்ன செய்வார், இன்றைக்கி உன்ன கீழே தள்ளி போடுவார். கோலியாத் கீழே கவிழ்ந்தான். இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, வனாந்திரத்தில் அவர்கள் நடந்த காலத்தில் அவள் வெறுமையாக நடக்கவில்லை, அநேக யுத்தங்களை செய்தார்கள், அநேக போராட்டத்துக்கு பிறகுதான் அவள் என்ன செய்தாங்க, பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்துக்குள்ள போனாங்க. போகிற வழியில் எரிகோவெலாம் என்ன செய்ய வேண்டியதாக இருந்தது, மேற்கொள்ள வேண்டிய ஒரு கடினமான சூழ்நிலை. நம்ம நினைக்கிறோம் 40 வருஷம் வனாந்திரத்தில் ரொம்ப ஜாலியாக அப்படி சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறதாங்க, இல்லை எத்தனை யுத்தங்கள், எத்தனை ரத்தம் சிந்துதல்கள், ஆனால் அதை கடந்தார்கள்.
ஆனால் கடைசி வரைக்கும் தேவனை நம்பி இருந்தவர்களை கர்த்தனை செய்தார். பாலந்தீன் ஓடுற தேசத்துக்குள்ளே ஆண்டவர் வழிநடத்தி சென்றார். ஒருவேளை அந்த ஓட்டத்தை முடிக்கிறவர்கள் யார், அந்த முழுமை தன்மைக்குள்ளே வருகிறவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், நீதியின் கீழும் தருகிறார். எனவே தான் பிரியமானவர்களே, நாம் விசுவாசத்தோடு இன்று இருக்கிறோம். இதே நம்பிக்கையோடு கூட இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் என்ன செய்யணும், இருக்கணும். நான் ஒரு வருஷம் நல்ல உண்மையாக இருந்து பார்த்தேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை, அடுத்த வருஷம் நான் வாடகைக்கு மனம் போல போயிட்டேன்னா கர்த்தர் எனக்கு நீதியின் கீழத்தை என்ன செய்ய மாட்டார், தரமாட்டார். ஒருவேளை நான் இழந்து விடுவேன். அதனால தான் சங்கீதக்கார் சொல்கிறார், இங்கே பவுல் சொல்லும்போது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன். அப்போது அந்த முழுமை தன்மைக்குள்ளாக வருகிறார். கடைசியாக ஒரே ஒரு கிரீடத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்கிறது. அது என்ன கிரீடம் கேட்டீங்கன்னா, மகிமையின் வாடாத கிரீடம். 1 பேதுரு 5:4 பார்க்குறோம். வாசிங்கள் 1 வசனம். 1 பேதுரு 5:4 முதல் வசனம் வாசிங்க. மகிமையின் கிரீடம், மகிமையின் வாடாத கிரீடம், கிரவுன் ஆஃப் க்ளோரி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்காக ஊழியம் செய்யும் பொழுது, தேவனுக்காக நாம் நம்முடைய பொருளாதாரத்தை செலவிடும் போது, தேவ ஜனங்களை நாம் தேவ ஊழியர்களை தாங்கும் பொழுது, தேவனுடைய மந்தையை மேய்க்கும் பொழுது ஆண்டவர் அதற்குரிய பலனை என்ன தருகிறார், அங்கே தரார். அது எப்படிப்பட்ட கிரீடமாம், அது மகிமையின் வாடாத கிரீடம். அப்போ எவ்வளவு ஒரு மேன்மையான கிரீடமாக அது இருக்கும். அது யாருக்கு, தேவனுக்காக நாம் ஊழியம் செய்யும் பொழுது, ஆண்டவரை ஆண்டவருக்காக மந்தையை மேய்க்கும் போது, பல வருடங்கள் பலருக்கு ஆண்டவருடைய அன்பை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் மகிமையின் வாடாத கிரீடத்தை அவர் நமக்கு தருகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த ஊமையில் நம்ம பார்க்கின்ற காரியம் என்னவென்று சொன்னால், நமக்கு ஒரு பொக்கிஷத்தை தேவன் கொண்டு வர இருக்கிறார். ஆனால் அந்த பொக்கிஷம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்ம தான் அதை முடிவெடுக்கணும், நம்ம தான் அதை என்ன செய்யணும், தீர்மானிக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம ஒன்றுமே செய்யவில்லை என்று சொன்னால், தேவன் வரும் பொழுது வெறும் கையை தான் நம்ம என்ன செய்யணும், நிற்க வேண்டும். இன்று நாம் தேவனுக்காக ஏதாவது செய்யும் பொழுது, தேவனுடைய வருகையில் அவர் நம்மை சந்திக்கின்ற அந்த நேரத்தில் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், அவர் நமக்காக அநேக காரியங்களை, அநேக ஆசீர்வாதங்களை தருவார், அவர் கொண்டு வருவார். அதை நாம் பெற்று மகிழ்வோம். கர்த்தர் அந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை நம் அனைவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.